37வது வேதாகமம் என்னும் அரண். தி கிரேட் கான்ட்ரவர்சி, பக்கம் 593-602. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை. ஏசாயா 8:20. தவறான ஆசிரியர்களின் செல்வாக்கிற்கும் அந்தகார ஆவிகளின் வஞ்சிக்கும் வல்லமைக்கும் எதிராக பாதுகாப்பாக இருக்கும்படி தேவனுடைய மக்கள் வேத வாக்கியங்களினிடத்திற்கு நடத்தப்படுகின்றனர். வேதாகமத்தை பற்றிய அறிவை மனிதர்கள் அடைந்து கொள்ளுவதை தவிர்ப்பதற்காக தன்னால் முடிந்த ஒவ்வொரு உபாயத்தையும் சாத்தான் செயலாற்றுகிறான். ஏனெனில் அதன் தெளிவான வார்த்தைகள் அவனது வஞ்சகங்களை வெளிப்படுத்துகின்றன. தேவனுடைய ஒவ்வொரு எழுப்புதல் பணியின் போதும் தீமையின் பிரபு உக்கிரமாக செயலாற்ற எழும்புகிறான். கிறிஸ்துவிற்கும் அவரது அடியார்களுக்கும் எதிரான இறுதி போருக்காக இப்பொழுது அவனது முயற்சிகள் அனைத்தையும் செயல்படுத்துகிறான். இறுதி பெரும் வஞ்சகம் நம்முன் விரைவில் திறக்க உள்ளது. நமது பார்வையில் அந்திக்கிறிஸ்து அவனது ஆச்சரியமான செயல்களைச் செய்ய இருக்கிறான். வேதவாக்கியங்களினால் அல்லாமல் வித்தியாசத்தை வேறுபடுத்தி அறிய முடியாதபடி போலியான அந்த அற்புதங்கள் உண்மையானவைகளுக்கு மிக நெருக்கமாக ஒத்தவை போலிருக்கும். வேதாகம் சாட்சியாகமத்தினுடைய ஆதாரத்தினால் மட்டுமே ஒவ்வொரு அறிக்கையும் அற்புதமும் சோதிக்கப்பட வேண்டும்.
தேவனுடைய கற்பனைகள் அனைத்திற்கும் கீழ்ப்படிய முயற்சிப்பவர்கள் எதிர்க்கப்பட்டு ஏளனம் செய்யப்படுவார்கள். தேவனுக்குள்ளாக மட்டுமே அவர்களால் நிற்க முடியும். தங்களுக்கு முன்னுள்ள சோதனையை தாங்கிக் கொள்ள தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள அவரது சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவரது சுபாவம், அரசாங்கம், நோக்கங்கள், அவைகளுக்கு இசைவான செயல்கள் ஆகியவைகளைப் பற்றிய சரியான கருத்து அவர்களிடம் இருந்தால் மட்டுமே அவர்களால் அவரை மேன்மைப்படுத்த முடியும். வேதாகம சத்தியங்களினால் தங்கள் மனதை பலப்படுத்தியிருப்பவர்கள் மட்டுமே மாபெரும் இறுதிப் போருக்கு மத்தியில் நிலைநிற்பார்கள். நான் மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட தேவனுக்கு கீழ்ப்படிவேனா என்று ஆராயும் சோதனை ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் உண்டாகும். இந்த முடிவான நேரம் இப்போதும் கூட சமீபித்திருக்கிறது. சிதைவுபடாத தேவனுடைய வார்த்தை என்னும் கற்பாறையின் மீது நமது பாதங்கள் ஊன்றி நடப்பட்டுள்ளனவா? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் உறுதியாக காத்து நிற்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா?
இரட்சகர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன் அவர் மரித்த பின்னர் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழ இருக்கிறார் என்பதை அவரது சீடர்களுக்கு அவர் விளக்கின போது அவர்களது உள்ளங்களிலும் இருதயங்களிலும் அவரது வார்த்தைகளை உணர்த்தி காட்ட தேவ தூதர்கள் அங்கு இருந்தனர். ஆனால் சீடர்கள் ரோமர்களின் ஆட்சியாகிய நுகத்தின் கீழிருந்து உலகப்பிரகாரமான விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருந்ததினால் அவர்களது நம்பிக்கைகள் அனைத்திற்கும் மையமாக இருந்தவர் கேவலமான மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களால் சகிக்க முடியவில்லை. அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு அவசியமாக இருந்த அவரது வார்த்தைகள் அவர்களது உள்ளத்திலிருந்து துரத்தப்பட்டிருந்தன. சோதனையின் நேரம் வந்தபோது அவர்கள் ஆயத்தமில்லாதவர்களாக இருப்பதை வெளிப்படுத்தியது. இயேசுவின் மரணம் அவர்களை முன்னதாக எச்சரிக்காமலிருந்ததைப் போல அவர்களது நம்பிக்கைகள் முற்றிலுமாக அழிந்ததைப் போலிருந்தது. கிறிஸ்துவின் வார்த்தைகளினால் எதிர்காலம் சீடர்களுக்கு திறக்கப்பட்டிருந்தது போல தீர்க்கதரிசனங்களின் மூலம் எதிர்காலம் நமக்கு தெளிவாக திறக்கப்பட்டிருக்கிறது. தவணையின் காலத்தின் முடிவுடன் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் இக்கட்டுக்காலத்திற்கென்று ஆயத்தம் செய்ய வேண்டிய வேலைகளும் தெளிவாக முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த முக்கியமான சத்தியங்களைப் பற்றி அவைகள் வெளிப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அதைப்போன்றே புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்களாகவே திரளானவர்கள் உள்ளனர்.
அவர்களை இரட்சிப்பிற்குரிய ஞானமுள்ளவர்களாக்கக்கூடிய ஒவ்வொரு உணர்த்துதலையும் அவர்களை விட்டு நீக்கவும் இக்கட்டுக்காலத்தில் அவர்கள் ஆயத்தமற்ற நிலையிலிருக்கும்படியாகச் செய்வதிலும் சாத்தான் கவனமாக இருக்கிறான்.
மிகவும் முக்கியமான எச்சரிக்கைகளை தேவன் மனிதர்களுக்கு அனுப்பும்போது அவை வானத்தின் மத்தியில் பறக்கும் தூதர்களால் அறிவிக்கப்படுவதாக எடுத்துக்காட்டப்பட்டு பகுத்தறியும் சக்தியுள்ள ஒவ்வொருவரும் அதற்கு செவி கொடுக்க வேண்டுமென்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குவதினால் வரவிருக்கும் பயங்கரமான நியாயத்தீர்ப்பை பற்றிய பகிரங்கமான குற்றச்சாட்டு மிருகத்தின் முத்திரை என்றால் என்ன என்பதை அறியவும்
அதை பெறுவதை தவிர்ப்பது எப்படி என்பதை அறியவும் தீர்க்க தரிசனங்களை அக்கறையுடன் ஆராயும்படி அனைவரையும் நடத்த வேண்டும். ஆனால் மக்கள் கூட்டத்தினர் சத்தியத்தை கேட்பதிலிருந்து அவர்களது செவிகளை திருப்பி கட்டுக்கதைகளிடத்திற்கு திரும்பியுள்ளனர். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாகச் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்குச் செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்குச் சாய்ந்து போகுங்காலம் வரும். 2 தீமோத்தேயு 4:3-4 என்று கடைசி நாட்களைக் கண்டு பவுல் அப்போஸ்தலன் அறிவித்தார். அந்த நேரம் முழுவதுமாக வந்திருக்கிறது. பாவத்தின் மீது விருப்பமுள்ள உலகை நேசிக்கும் இருதயத்துடன் இருப்பவர்களை வேதாகம சத்தியங்கள் குறுக்கிடுவதினால் திரளானவர்கள் அதை விரும்புவதில்லை. அவர்கள் நேசிக்கும் வஞ்சகங்களை சாத்தானவர்களுக்கு வழங்குகிறான்.
சகலவிதமான கோட்பாடுகளையும் தர நிர்ணயம் செய்வதும் சகலவிதமான சீர்திருத்தங்களுக்கும் அடிப்படையானதும் வேதாகமமே.
ஆம், வேதாகமம் ஒன்றினால் மட்டுமே என்று எண்ணி அதனை செயல்படுத்தும் ஒரு கூட்டம் மக்களை பூமியின் மீது உடையவராக தேவன் இருப்பார். கற்றவர்களின் கணிப்புகள், விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், மதக் கொள்கைகள் அல்லது முடிவுகள் அல்லது அவைகளை முக்கியப்படுத்தும் ஏராளமான அதிருப்திமிக்க சபைகள் ஆகிய இவைகளில் ஒன்றையும் அல்லது இவைகள் முழுவதையும் மத விசுவாசத்தின் எந்தவொரு காரியத்திற்கும் சான்றாக கருதக்கூடாது. எந்தவொரு கோட்பாட்டையும் கட்டளையையும் ஏற்றுக்கொள்ளும் முன் அதற்கு ஆதரவாக கர்த்தர் உரைக்கிறார் என்னும் தெளிவான ஆதரவு இருக்கிறதா என்று நாம் கேட்க வேண்டும். தேவனுக்கு பதிலாக மனிதனின் மீது கவனம் வைக்கும்படி சாத்தான் தொடர்ச்சியாக கவர்ச்சியான ஈர்ப்பை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறான். அவர்கள் செய்ய வேண்டிய அவர்களுடைய கடமையை அறிந்து கொள்ளுவதற்காக வேத வாக்கியங்களை தேடுவதற்கு பதிலாக பேராயர்கள், போதகர்கள், இறையியல் பேராசிரியர்கள் ஆகியோரை தங்களுடைய வழிகாட்டிகளாக பார்க்கும்படி அவன் மக்களை நடத்துகிறான். அதற்குப் பின் இந்த தலைவர்களுடைய மனங்களை கட்டுப்படுத்துவதினால் தனது விருப்பத்தின்படி திரளானவர்களை அவனது செல்வாக்கிற்குள் அவனால் உட்படுத்த முடியும்.
ஜீவ வார்த்தைகளை பேசுவதற்கு கிறிஸ்து வந்தபோது பொதுமக்கள் அவர் பேசியதை மகிழ்ச்சியுடன் கேட்டனர். அநேக ஆசாரியர்களாகவும் அதிபதிகளாகவும் இருந்தவர்களுங்கூட அவரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் ஆசாரியர்களுக்கு தலைவனாக இருந்தவனும் அந்த ஜனத்தின் பெரிய மனிதர்களும் அவரை குற்றப்படுத்தி அவரது போதனைகளை மறுக்க தீர்மானமுள்ளவர்களாக இருந்தனர். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் அனைத்திலும் திணறின போதிலும் அவர்கள் தங்களை தவறான எண்ணத்திற்குள் வைத்து அடைத்துக் கொண்டிருந்தனர். அவரது சீடர்களாகும்படி வற்புறுத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக மேசியா என்னும் அவரது அந்தஸ்தின் தெளிவான சான்றினை நிராகரித்தனர். இயேசுவின் எதிரிகளாயிருந்த இந்த மனிதர்களிடம் பக்தி செலுத்தும்படி மக்கள் குழந்தை பருவத்திலிருந்தே கற்பிக்கப்பட்டு அவர்களது அதிகாரத்திற்கு முழு மனதுடன் பணியும்படியாக பழக்கப்படுத்தப்பட்டிருந்தனர். நமது அதிபதிகளும் கல்விமான்களான வேத பாரகர்களும் இயேசு பெருமானை நம்பாமல் இருக்கிறார்களே, இது எப்படி என்று அவர்கள் கேட்டார்கள். இவர் கிறிஸ்துவாக இருந்தால் பக்திமான்களான இந்த மனிதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்களா? அப்படிப்பட்ட ஆசாரியர்களின் செல்வாக்குதான் யூதரை தங்களது மீட்பரை நிராகரிக்கும்படி வழிநடத்தினது. அந்த ஆசாரியர்களையும் அதிபதிகளையும் ஏவிவிட்ட அதே ஆவிதான் பக்தியின் உயர்வை அறிவிக்கும் அநேகரால் இப்பொழுதும் வெளிக்காட்டப்படுகிறது. இந்த காலத்திற்குரிய சிறப்பான சத்தியங்களைப் பற்றிய வேத வாக்கியங்களின் சாட்சியை பரீட்சிக்க அவர்கள் மறுக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய சொந்த எண்ணிக்கை, செல்வம், மக்கள் செல்வாக்கு ஆகியவைகளை சுட்டிக்காட்டி சிலராக ஏழையாக புகழற்றவர்களாக தங்களை உலகத்திலிருந்து பிரிக்கும் ஒரு விசுவாசத்தையே உடையவர்களாக மட்டுமே இருக்கிறார்களென்று சத்தியத்திற்கு பரிந்து பேசுகிறவர்களை அவமதிப்புடன் பார்க்கின்றனர். வேத பாரகர்களாலும் பரிசேயர்களாலும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த தகாத அதிகாரங்கள் யூதர்கள் சிதறடிக்கப்படுவதுடன் மட்டும் நிற்காது என்பதை கிறிஸ்து முன்னதாகவே கண்டார். மனச்சாட்சியை ஆளுவதற்காக மனித அதிகாரத்தை உயர்த்தும் செயல் காலங்கள் நெடுகிலும் சபைக்கு பயங்கரமான ஒரு சாபமாக இருந்திருக்கிறது என்னும் ஒரு தீர்க்கதரிசியின் பார்வையை உடையவராக அவர் இருந்தார். வேத பாரகர்கள்,
பரிசேயர்கள் ஆகியோரை பற்றிய அவரது பயங்கரமான பகிரங்கமான குற்றச்சாட்டும் இந்த குருட்டு தலைவர்களை பின்பற்றக்கூடாது என்ற மக்களுக்கான அவரது எச்சரிக்கையும் பின்வரும் தலைமுறையினருக்கு ஒரு எச்சரிப்பாக இருப்பதற்காக ஆவணங்களில் பதிந்து வைக்கப்பட்டன. வேதவாக்கியங்களுக்கு விளக்கம் தரும் உரிமையை ரோம சபை அதன் குருமார்களிடம் வைத்திருந்தது. அதன் அடிப்படையில் சபை அதிகாரிகள் மட்டுமே தேவனுடைய வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்க தகுதியானவர்களாக்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து அது பிடித்து வைக்கப்பட்டுள்ளது. சீர்திருத்தம் வேதவாக்கியங்களை அனைவருக்கும் கொடுத்த போதிலும் ரோம சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த அதேவிதமான கொள்கைகள் புரொட்டஸ்டாண்டு சபைகளிலுள்ள திரளானவர்களை தங்களுக்கென்று வேதாகமத்தை ஆராய்வதை தடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் போதனைகளை சபையினால் கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் என்று ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் கற்பிக்கப்பட்டுள்ளனர். தங்களுடைய மதபோதனை அல்லது தங்களது சபையினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதற்கு எதிரான போதனைகள் வேதவாக்கியங்களினால் எவ்வளவுதான் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் அவைகளில் எதையும் ஏற்பதற்கு துணியாத ஆயிரக்கணக்கானவர்கள் உள்ளனர். தவறான ஆசாரியர்களுக்கு எதிரான எச்சரிக்கைகள் நிறைந்ததாக மட்டும் வேதாகமம் இராமல் தங்களுடைய ஆத்துமாக்களை போதகர்களிடம் ஒப்புவிக்க தயாராக இருக்கும் அநேகருக்கு எதிரானதாகவும் அது இருக்கிறது. அவர்கள் கடைபிடித்து வரும் விசுவாசத்திற்கு அவைகள் தங்களது சமயத் தலைவர்களால் போதிக்கப்பட்டவை என்பதை தவிர வேறு எந்த காரணங்களையும் காட்ட முடியாதவர்களாக உள்ள ஆயிரக்கணக்கான சமயத்துறை பேராசிரியர்கள் இன்றும் உள்ளனர். அவர்கள் இரட்சகரின் போதனைகளை கிட்டத்தட்ட கவனிக்காதவர்களாக கடந்து சென்று ஊழியக்காரர்களின் வார்த்தைகளில் கேள்விக்கிடமில்லாத நம்பிக்கை வைக்கின்றனர். ஆனால் அந்த ஊழியக்காரர்கள் தவறாமையை உடையவர்களா, அவர்கள் ஒளியை சுமக்கிறவர்களா என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அறியாதவரை நம்மால் நமது ஆத்துமாக்களை அவர்களது வழிகாட்டுதலுக்கு எப்படி ஒப்படைக்க முடியும்? உலகம் நடந்து சென்றுள்ள பாதையிலிருந்து விலகிச் செல்லுவதற்கு சன்மார்க்க தைரியமில்லாமை அநேகரை கற்றறிந்த மனிதர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்ற நடத்துகிறது. அவர்கள் தங்களுக்கென்று தாங்களே விசாரித்து பார்க்க வேண்டும் என்ற விருப்பமின்மையால் நம்பிக்கையற்ற விதத்தில் தில் தவறு என்னும் சங்கிலியால் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றனர். இந்த காலத்திற்குரிய சத்தியம் வேதாகமத்தில் தெளிவாக பார்வைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதை அவர்கள் பார்க்கின்றனர். அதை அறிவிப்பதிலுள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்கள் உணர்கின்றனர். அப்படியிருந்தும் ஒளியிலிருந்து அவர்களை திருப்பும் போதகர்களின் எதிர்ப்பை அவர்கள் அனுமதிக்கின்றனர். பகுத்தறிவும் மனச்சாட்சியும் மனதிருப்தியை அடைந்திருந்த போதிலும் ஏமாற்றப்பட்ட இந்த ஆத்துமாக்கள் அந்த ஊழியக்காரரிலிருந்து மாறுபட்ட விதத்தில் சிந்திக்க துணியாதவர்களாக உள்ளனர். அவர்களது தனிப்பட்ட நியாயத்தீர்ப்பு, அவர்களது நித்தியமான ஆசை ஆகியவைகள் மற்றவருடைய அவநம்பிக்கை, பெருமை, தவறான எண்ணங்கள் ஆகியவைகளுக்காக தியாகம் செய்யப்படுகின்றன. மனித செல்வாக்கின் மூலமாக தனது அடிமைகளை கட்டி வைக்க பல வழிகளிலும் சாத்தான் செயலாற்றுகிறான். கிறிஸ்துவின் சிலுவைக்கு எதிரிகளாக இருக்கும் திரளானவர்களை ஆசை என்னும் பட்டக்கயிற்றினால் அவன் தன்னுடன் பிணைத்து கட்டிக்கொள்ளுகிறான். இந்த பிணைப்பு பெற்றோரும் பிள்ளைகளும் கணவனும் மனைவியும் மற்றும் சமூக சம்பந்தமான யாராக இருந்தாலும் சரி, பலன் ஒன்றுதான். சத்தியத்தை எதிர்ப்பவர்கள் மனச்சாட்சியை கட்டுப்படுத்த தங்களுடைய வல்லமையை செயல்படுத்துகின்றனர். இவர்களுக்கு கீழாக இழுத்து வைக்கப்பட்டுள்ள ஆத்துமாக்கள் தங்களுடைய கடமையை பற்றிய சுயமான அல்லது சுதந்திரம் இல்லாதவர்களாகவே உள்ளனர். சத்தியமும் தேவனுடைய மகிமையும் பிரிக்க முடியாதவைகள். வேதாகமம் நமக்கு எட்டும் அளவிற்கு நமக்கு அருகில் இருக்கும்போது தவறான அபிப்பிராயங்களால் தேவனை கனப்படுத்துவது நம்மால் முடியாததாக உள்ளது. ஒருவனுடைய வாழ்க்கை சரியானதாக இருக்குமானால் அவன் எதை நம்புகிறான் என்பது காரியமல்ல என்று அநேகர் உரிமை பாராட்டுகின்றனர். ஆனால் வாழ்க்கை விசுவாசத்தினால் வணையப்படுகிறது. ஒளியும் சத்தியமும் நமக்கு எட்டக்கூடிய அளவிலிருந்தால் அதை கேட்கக்கூடியதும் பார்க்கக்கூடியதுமாக உள்ள சலுகைகளை நாம் முன்னேற்றமடையச் செய்யாவிட்டால் நாம் அதை உண்மையில் நிராகரிக்கிறோம். நாம் ஒளியை விட இருளை அதிகமாக தெரிந்து கொள்ளுகிறோம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதின் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 14:12. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுவதற்கு ஒவ்வொரு சந்தர்ப்பமும் இருக்கும்போது தவறையும் பாவத்தையும் செய்ததற்கு அறியாமை ஒரு சாக்குப் போக்காக இருக்க முடியாது. ஒரு மனிதன் பயணம் செய்து பல சாலைகள் சந்திக்கும் ஒவ்வொரு சாலையும் எங்கு செல்கிறது என்பதை காட்டுகின்ற வழிகாட்டும் பலகைகள் உள்ள ஒரு இடத்திற்கு வருகிறான். அவன் அந்த வழிகாட்டும் பலகையை கருத்தில் கொள்ளாமல் அவனுக்கு எந்த சாலை சரி என்று தோன்றுகிறதோ அதில் செல்லத் தொடங்கினால் அவன் எந்த அளவிற்கு நேர்மை உள்ளவனாக இருந்தாலும் கிட்டத்தட்ட அவன் தவறான பாதையில் செல்லக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கிறான்.
நாம் தேவனுடைய போதனைகளுடன் அறிமுகமானவர்களாகும்படியும் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதை நாம் அறிந்து கொள்ளவும் தேவன் அவரது வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
நியாயசாஸ்திரி ஒருவன் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிப்புடன் இயேசுவிடம் வந்தபோது, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ எப்படி வாசிக்கிறாய் என்று கூறி அவர் வேத வாக்கியங்களை குறிப்பிட்டார். தேவனுடைய பிரமாணங்களை மீறினதற்காக கிடைக்கக்கூடிய தண்டனையிலிருந்து இளையவர்களையோ அல்லது முதியவர்களையோ அறியாமையின் தன்மை மன்னிக்கவோ அல்லது விடுவிக்கவோ முடியாது. ஏனெனில் அவர்களது கரங்களில் நியாயப்பிரமாணமும் அதன் கொள்கைகளும் அதன் உரிமைகளும் விசுவாசத்துடன் வைக்கப்பட்டுள்ளன. நல்ல விருப்பங்கள் இருப்பது மட்டும் போதுமானதாகாது. ஒரு மனிதன் தனக்கு சரியென்று தோன்றுவதை செய்வது மட்டும் போதுமானதல்ல. அல்லது ஊழியக்காரர் அவனிடத்தில் கூறுவது சரியென்றும் ஆகாது. அவனது ஆத்துமாவின் இரட்சிப்பு சிதையின் மேல் உள்ளது. அவன் தனக்காக வேத வாக்கியங்களை ஆராய வேண்டும். அவனது மன உணர்த்துதல்கள் எவ்வளவு பலமுள்ளதாக இருந்தாலும் சத்தியம் என்ன என்பதை பற்றி அவனது ஊழியக்காரர் அறிந்திருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையை அவன் உடையவனாக இருந்தாலும் அது அவனுடைய அஸ்திவாரம் அல்ல. அவனது பரலோக பயணத்திற்கான ஒரு வரைபடம் அவனது கரத்தில் உள்ளது. அந்த வழியின் அடையாளங்களையெல்லாம் அது சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. அவன் எந்த பொருளையாவது யூகித்துக் கொண்டிருக்கக்கூடாது.
சத்தியம் என்ன என்பதை வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியதும் பின்னர் அந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டியதும் தனது உதாரணத்தை பின்பற்றும்படி பிறரை தைரியப்படுத்துவதும் அறிவுள்ள ஒவ்வொருவருடைய முதலாவதும் மிக உயர்ந்ததுமான கடமையாக இருக்கிறது. நமது ஒவ்வொரு சிந்தனையையும் எடை போட்டு வேதவாக்கியத்துடன் வேதவாக்கியத்தை ஒப்பிட்டு நாம் நாள்தோறும் வேதாகமத்தை அக்கறையுடன் வாசிக்க வேண்டும். நாம் நமக்காக தேவனிடம் பதில் கூற வேண்டியவர்களாக இருப்பதினால் தெய்வீக ஒத்தாசையுடன் நமக்காக நாமே அபிப்பிராயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
வேதாகமத்தில் மிகத் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள சத்தியங்கள் கற்றறிந்த மனிதர்களால் சந்தேகத்திற்கும் இருட்டடிப்பிற்கும் உட்படுத்தப்பட்டுள்ளதாக எண்ணப்படுகின்றன. இவர்கள் மிகுந்த ஞானமுள்ளவர்களைப் போல பாவனை செய்து கொண்டு விவிலியத்தின் வேத வாக்கியங்கள் புரிந்து கொள்ள முடியாத இரகசியமான ஆவிக்குரிய அர்த்தமுடையவைகள் என்றும் அவைகள் வெளிப்படையாக பயன்படுத்தப்பட்டுள்ள பொருளை உடையவைகள் அல்ல என்றும் போதிக்கின்றனர். இந்த மனிதர்கள் தவறான ஆசிரியர்களாக உள்ளனர். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினாலல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்? மார்க் 12:24 என்று இப்படிப்பட்ட வகுப்பினருக்கு இயேசு அறிவித்தார். ஒரு அடையாளமாவது உருவகமாவது பயன்படுத்தப்படாதவரை வேதாகமத்தின் பொருள் அதன் வெளிப்படையான அர்த்தத்தில் விளக்கப்பட வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசத்தை அறிந்து கொள்ளுவான். யோவான் 7:17 என்ற வாக்குத்தத்தத்தை கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் வேதாகமத்தை வாசிக்கும் வண்ணம் எடுத்துக்கொண்டால் அவர்களது மனங்களை தவறாக நடத்தவும் குழப்பவும் கூடிய தவறான ஆசிரியர்கள் இல்லாமலிருந்தால் தூதர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு பணி நிறைவேறியிருக்கும். இப்பொழுது தவறுக்குள் அலைந்து கொண்டிருக்கும் ஆயிரமாயிரமானவர்களை அது கிறிஸ்துவின் தொழுவத்திற்குள் கொண்டு வந்திருக்கும்.
அழிவுக்குரிய மனிதர்கள் தேவனுடைய ஆழமான காரியங்களை எந்த அளவிற்கு அறிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு அறிந்து கொள்ள நமது மனதின் வல்லமைகள் அனைத்தையும் வேத வாக்கியங்களை ஆராய்வதில் ஈடுபடுத்தி புரிந்து கொள்ளும் சக்தியை தெரிந்து கொள்வதற்காக செயல்படுத்த வேண்டும். இருந்தபோதிலும் அறிந்து கொள்ள விரும்புபவரின் உண்மையான ஆவி ஒரு சிறு பிள்ளையைப் போன்ற சுலபமாக பழகும் தன்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
தத்துவ பிரச்சினைகளை சமாளிப்பதற்காக பயன்படுத்தும் அதே முறைகளினால் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுவதிலுள்ள சிரமங்களை மேற்கொள்ள முடியாது. விஞ்ஞானத்தை அறிந்து கொள்ளுவதற்காக உவதற்கநேகர் சுயத்தை சார்ந்தவர்களாக அதன் இராஜ்யத்திற்குள் நுழைவதைப் போல நாம் வேதாகமத்தை ஆராயும் பணிக்குள் ஈடுபட வேண்டும். மகத்தான இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவரிடமிருந்து அறிவை பெற்றுக்கொள்ள மிகவும் தாழ்மையுடனும் போதிக்கப்படக்கூடிய ஆவியுடனும் நாம் வர வேண்டும். அப்படியில்லையெனில் நாம் சத்தியத்தால் உணர்த்தப்படாமலிருக்கும்படி தீய தூதர்கள் நமது மனங்களை குருடாக்கி நமது இருதயங்களை கடினப்படுத்தி விடுவார்கள்.
கச்சொறிந்த மனிதர்கள் இரகசியம் என்று அறிவிக்கின்ற அல்லது முக்கியமில்லாதவை என்று கடந்து செல்லும் அநேக வேதவாக்கிய பகுதிகள் கிறிஸ்துவின் பள்ளியில் கற்றறிந்தவர்களுக்கு ஆறுதலையும் உபதேசத்தையும் நிறைய கொண்டிருக்கின்றன. அநேக தேவையியல் வல்லுநர்கள் தேவனுடைய வார்த்தையைப் பற்றி தெளிவான புரிந்து கொள்ளுதல் இல்லாதவர்களாக இருப்பதற்கான ஒரு காரணம் என்னவெனில், அவர்கள் கடைபிடிக்க விரும்பாத சத்தியத்திற்கு தங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுவதாகும். நீதியின் மேலுள்ள ஆர்வமிக்க நமது ஏக்கம் சத்தியத்தை புரிந்து கொள்ளுதலினாலும் அதை தேடுவதற்காக உள்ள நுண்ணறிவின் வல்லமையைச் சார்ந்ததாகவும் இல்லை.
ஜெபம் செய்யாமல் வேதாகமத்தை ஒருபோதும் வாசிக்கக்கூடாது. புரிந்து கொள்ளுவதற்கு எளிதாக இருக்கக்கூடியவைகளின் முக்கியத்துவத்தை நாம் உணரவும் அல்லது புரிந்து கொள்ளுவதற்கு கடினமாக இருக்கும் சத்தியங்களை புரிந்து கொள்ளுவதற்காக நாம் கஷ்டப்படுவதை தவிர்க்கவும் பரிசுத்த ஆவியால் மட்டுமே உதவ முடியும். தேவனுடைய வார்த்தையிலுள்ள அழகினால் நாம் கவரப்படுவதற்கும் அதன் வாக்குத்தத்தங்களினால் நாம் அசைக்கப்படுவதற்கும் பலப்படுத்தப்படுவதற்கும் நம் இருதயத்தை தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுவதற்கு ஆயத்தப்படுத்துவது பரலோக தேவதூதர்களின் பணியாகும். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். சங்கீதம் 119:18 என்ற சங்கீதக்காரனின் விண்ணப்பத்தை நாம் நமதாக்கிக் கொள்ள வேண்டும். ஜபத்தை அலட்சியம் செய்வதன் மூலமாகவும் சோதிக்கப்படுபவர் வேதவாக்கியமாகிய ஆயுதங்களினால் சாத்தானை சந்திப்பதற்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உடனே நினைவிற்கு கொண்டுவர முடியாதவராகவும் இருப்பதினால் சோதனைகள் அடிக்கடி தடுக்கப்பட முடியாதவைகளாக உள்ளன. ஆனால் தெய்வீக காரியங்களில் போதிக்கப்பட விருப்பமுள்ளவர்களைச் சுற்றி தூதர்கள் இருந்து மிக அவசியமான நேரத்தில் அவசியமுள்ள சத்தியங்களை அவர்களது நினைவிற்கு கொண்டு வருவார்கள். வெள்ளம்போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஏசாயா 59:19.
என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேத்தரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்குச் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 14:26 என்று இயேசு சீடர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் ஆபத்தான வேளையில் தேவ ஆவியானவர் நமது ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்காக கிறிஸ்துவின் உபதேசம் முன்னதாகவே மனதில் சேகரித்து வைக்கப்பட வேண்டும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். சங்கீதம் 119:11 என்று தாவீது கூறினான்.
தங்களுடைய நித்திய வாஞ்சைகளை மதிக்கும் அனைவரும் சந்தேகவாதம் உள்ளே நுழைவதற்கெதிராக காவல் காத்து நிற்க வேண்டும். சத்தியத்தின் மிக முக்குக்கியமான தூண்களின் மீது தாக்குதல் நடத்தப்படும். நவீன நாத்திகத்தின் பரிகாசம் ஏமாற்றும் பேச்சு, கபடமான சாவை உண்டாக்கக்கூடிய போதனைகள் ஆகியவைகளை எட்டாத அளவிற்கு தூரமாக வைப்பது முடியாததாகும். சாத்தான் அவனது சோதனைகளை சகல வகுப்பினருக்கும் பொருந்தத்தக்கதாகச் செய்கிறான். கல்வி அறிவற்றவர்களை அவன் பரிகாசச் செய்கைகளினாலும் உருமல்களினாலும் தாக்குகிறான். வேதவாக்கியங்களின் மீது அவமதிப்பையும் நம்பிக்கையின்மையையும் எழுப்புவதற்கென்று கணக்கிடப்பட்ட விதமாக விஞ்ஞான ரீதியான மறுப்புகளுடனும் தத்துவார்த்தமான பகுத்தறிவுடனும் அவன் கற்றவர்களை சந்திக்கிறான். கிறிஸ்தவ மார்க்கத்தின் அடிப்படை கொள்கைகளின் மீது சந்தேகத்தை நுழைக்க அனுபவக் குறைவுமிக்க இளைஞர்களும் கூட இருமாப்பு கொள்ளுகின்றனர். மேலெழுந்தவாரியாக இருக்கும் இந்த இளமையிலுள்ள நாத்திகவாதம் அதன் செல்வாக்கை உடையதாக இருக்கிறது. இவ்விதமாக அநேகர் தங்கள் தந்தைமார்களின் நல்விசுவாசத்தை கேலி செய்யவும் கிருபையின் ஆவிக்கு எதிராக அப்படி செய்யும்படியாகவும் நடத்தப்படுகின்றனர். தேவனுக்கு மேன்மையையும் உலகத்திற்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டுவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர்கள் நாத்திகவாதத்தின் நச்சுக்காற்றின் சுவாசத்தினால் அழியக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்களாக உள்ளனர்.
மனிதனின் பகுத்தறிவு என்னும் பெருமையடிக்கும் முடிவுகளில் நம்பிக்கை வைக்கும் அனைவரும், தெய்வீக இரகசியங்களை தங்களால் விளக்க முடியும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கும் அனைவரும், தேவஞானத்தின் உதவியில்லாமல் சத்தியத்தினிடம் வருகின்ற அனைவரும் சாத்தானின் கண்ணியில் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர்.
இந்த உலக வரலாற்றின் பக்தி வினயமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பூமியில் பெருகி வரும் திரளானவர்களின் முடிவு நித்திய ஜீவனுக்கென்றோ அல்லது நித்திய அழிவிற்கென்றோ தீர்மானம் செய்யப்படவுள்ளது. நமது எதிர்கால சுகவாழ்வும் மற்ற ஆத்துமாக்களின் இரட்சிப்பும் நாம் இப்பொழுது பின்பற்றும் நடவடிக்கையைச் சார்ந்ததாக உள்ளது. சத்திய ஆவியினால் நாம் வழிகாட்டப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கிறிஸ்துவை பின்பற்றும் ஒவ்வொருவரும் வாஞ்சையுடன் கேட்க வேண்டும். உபவாசத்துடனும் ஜபத்துடனும் அவருடைய வசனத்தை தியானம் செய்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவது அவசியம். தேவனுடைய காரியங்களில் ஒரு ஆழ்ந்த உயிருள்ள அனுபவத்தை நாம் தேட வேண்டும். இழப்பதற்கு நம்மிடம் வினாடி நேரங்கூட இல்லை. மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் நம்மைச் சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சாத்தானால் வசியப்படுத்தப்பட்ட களத்தில் நாம் இருக்கிறோம். நீங்கள் அசந்தும் மயங்கியும் இருக்கும்போது உங்கள் மீது பாய்ந்து உங்களை தனது இரையாக்கிக் கொள்ள எந்த வினாடியிலும் ஆயத்தமுள்ளவனாக எதிரி உங்களை சுற்றி பதிவிருப்பதினால் தேவனுடைய காவற்காரராகிய நீங்கள் உறங்கிவிடாதீர்கள்.
அநேகர் தேவனுக்கு முன்பாக உள்ள தங்களுடைய உண்மையான நிலையைப் பற்றி வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தவறான செய்கைகளைச் செய்யாமலிருந்ததற்காக தங்களைத் தாங்களே வாழ்த்தி அவர்களைச் செய்யும்படி தேவன் எதிர்பார்க்கின்ற நல்லதும் மேன்மை மிக்கதுமான செயல்களைச் செய்யாமல் அலட்சியமாயிருந்துவிட்டதை கணக்கிட மறந்துவிடுகின்றனர். அவர்கள் தேவனுடைய தோட்டத்தில் மரங்களாக இருப்பது மட்டும் போதுமானதாகாது. கனி கொடுப்பதின் மூலமாக அவரது எதிர்பார்ப்பிற்கு பதில் கொடுக்க வேண்டும். அவர்களை பலபப்படுத்தும் அவரது கிருபையின் மூலமாக அவரவர்கள் செய்திருந்திருக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தையும் குறித்து அவர்கள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பரலோக புத்தகங்களில் அவர்களது பெயர்கள் நிலத்தைக் கெடுப்பவர்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படியிருந்தபோதிலும் அந்த வகுப்பினரின் விவகாரங்கூட முற்றிலுமாக நம்பிக்கையற்றதாக இல்லை. தேவனுடைய இரக்கத்தை அலட்சியம் செய்தவர்களுக்கும் அவரது கிருபையை வீணாக்கியவர்களுக்கும் மிகுந்த சகிப்புத்தன்மை மிக்க அவருடைய அன்பின் இருதயம் பரிந்து பேசுகிறது. அதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பாரென்று சொல்லியிருக்கிறார். ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:14-16.
சோதிக்கின்ற நேரம் வரும்போது தங்களுடைய வாழ்க்கையின் சட்டமாக தேவனுடைய வார்த்தையை ஏற்படுத்திக் கொண்டவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள். வசந்த காலத்தில் எப்பொழுதும் பச்சை நிறமாக இருப்பவைகளுக்கும் மற்ற மரங்களுக்கும் காணக்கூடிய வேற்றுமை இருப்பதில்லை. ஆனால் கோடைகாலத்தின் வறட்சி வரும்போது மற்ற மரங்கள் தங்கள் இலைகளை உதிர்த்து விடும்போது எப்பொழுதும் பச்சையாக இருப்பவைகள் மாறாதவையாக இருக்கின்றன. அதைப்போலவே உண்மையான கிறிஸ்தவனிலிருந்து தன்னை கிறிஸ்தவன் என்று கூறிக்கொள்ளும் போலி கிறிஸ்தவன் இப்பொழுது பிரித்தறிய முடியாதவனாக இருக்கலாம். ஆனால் வேற்றுமை வெளிப்படையாக தெரியக்கூடிய நேரம் நம்மீது விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. எதிர்ப்பு உண்டாகட்டும், உபத்திரவம் என்னும் நெருப்பு எரியட்டும், அப்பொழுது அரைமனதுள்ளவர்களும் மாயக்காரர்களும் தங்களுடைய விசுவாசத்தை விட்டுவிடுவார்கள். ஆனால் உண்மையான கிறிஸ்தவன் செழுமையான நாட்களில் இருந்ததைவிட ஒரு கற்பாறையைப் போல் ஒளிமிக்க நம்பிக்கை உள்ளவனாக உறுதி உள்ளவனாக நிற்பான். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். 119:99-104.
ஞானத்தைக் கண்டடைகிற மனுஷனும் புத்தியைச் சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள்.
நீதிமொழிகள் 3:13. அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாகத் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதைக் காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழதும் மழைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போலிருப்பான். எரேமியா 17:8.